بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشو الأمور محدثاتها، على آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشو الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைத்து புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனே இந்த உலகில் மனிதர்களுடைய வாழ்வு இன்பமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதற்காக உறவு முறைகளை ஏற்படுத்தினான். அல்லாஹ்வினுடைய சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அன்னல் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை முழுக்க முழுக்க பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்து வந்த நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, புனிதமிக்க இந்த ஜும்ஆ தினத்தில் ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட முறையில் நம்முடைய வாழ்வு இருந்தால் இந்த உலகத்திலே நாம் நிம்மதியாக வாழலாம் என்பதை நமக்கு வரையறுத்து கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் வரையறுத்த அந்த வழிமுறையிலே உறவு முறைகள் என்பது அவசியமான ஒன்று. ஒரு மனிதன் தனிமையிலே வாழ முடியாது. ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பிறகு அவருடைய விலா எலும்பிலிருந்து அவர்களுடைய துணைவியாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். பிறகு அவர்கள் இருவரின் மூலமாக சந்ததிகளை அல்லாஹ் பெருகச் செய்தான். அதிலே அல்லாஹ் உறவு முறைகளை ஏற்படுத்தி கொடுத்தான். இந்த உறவு முறைகள் அல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவசியமான மற்றொரு உறவும் இருக்கின்றது. அது இரத்த பந்த உறவாக இல்லாமல் நட்புறவு என்ற ஒரு உறவும் இருக்கின்றது. நட்புறவு என்பது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய உற்ற தோழனாக தன்னுடைய நண்பனாக ஒருவரை ஆக்கிக்கொண்டு அவனிடத்திலே பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வான், தன்னுடைய இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்வான், கஷ்டமான நேரங்களில் உதவியை தேடுவான் அல்லது உதவி செய்வான், இன்பமான நேரங்களிலே தன்னுடைய இன்பத்தை பகிர்ந்து கொள்வான் அல்லது அவனுடைய இன்பத்தை பகிர்ந்து கொள்வான். இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் தோழமை நட்புறவு என்பது மிக மிக அவசியமான ஒன்று. இந்த நட்பை நாம் எவ்வாறு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், ஒரு மனிதனுடைய நட்புறவு எப்படி இருக்க வேண்டும், யாரை தோழனாக எடுத்துக்கொள்ள வேண்டும், யாரை தோழனாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு அழகான முறையிலே கற்றுத்தருகின்றது. குறிப்பாக வெளிநாடுகளிலே பணி செய்யக்கூடிய உங்களை போன்றவர்களுக்கு, பெரும்பாலானவர்கள் குடும்பங்களை தங்களுடைய ஊரிலேயே விட்டுவிட்டு இங்கே வந்து வேலைகளை செய்யும் பொழுது அவர்களுடைய நண்பர்கள்தான், அவர்களுடைய தோழர்கள்தான், எல்லா விதத்திலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது அவர்களுடைய தோழர்கள். தங்களுடைய இன்ப துன்பங்களை அந்த தோழர்களிடத்தில் தான் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். ஆகவே எப்படிப்பட்ட தோழர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட நண்பர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட தோழமை நமக்கு இருந்தால் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி கிடைக்கும் என்பதை நாம் குர்ஆன் மற்றும் ஹதீஸினுடைய அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தோழமையை பற்றி, நண்பர்களை பற்றி, தோழர்களை பற்றி பல்வேறு இடங்களிலே கூறுகின்றான். ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது நாளை மறுமை நாளிலே அல் அகில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அது, நாளைய தினத்தில் மறுமை நாளிலே தோழர்கள் தங்களுக்கு மத்தியில், அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே எதிரிகளாக இருப்பார்கள் என்பதை குறிப்பிடுகின்றான். நாளை மறுமை நாளிலே இந்த உலகத்தில் நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் எதிரிகளாக இருப்பார்கள். இல்லல் முத்தகீன், இரையச்சம் உடையவர்களை தவிர. மற்றொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, நாளைய தினத்தில் மறுமை நாளிலே எந்த ஒரு உற்ற தோழனும் தன்னுடைய தோழனை பற்றி விசாரித்துக் கொள்ள மாட்டான், அவனுக்கு எந்த விதத்திலும் அவன் பயன் அளிக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். உறவுகள், நட்பு, தோழமை அனைத்தும் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். எந்த உறவிலே இரையச்சம் இருக்கின்றதோ, எந்த நட்பிலே இரையச்சம் இருக்கின்றதோ, அது மட்டும்தான் நாளை மறுமை நாளிலே நமக்கு பலன் அளிக்கும் என்பதை குர்ஆன் மற்றும் ஹதீஸினுடைய அடிப்படையிலே நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஆக எப்படிப்பட்ட நண்பர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் யாரை தோழர்களாக எடுத்துக்கொள்கின்றீர்கள் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். உந்துரு இலாமை யுசாஹிபுக்கும், யாரை நீங்கள் உங்களுடைய தோழர்களாக நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளுகின்றீர்கள் என்பதை பார்த்து கொள்ளுங்கள், அவர்கள் உங்களுடைய மறுமை வெற்றிக்கு பயனளிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மறுமையிலே உங்களுக்கு தோல்வியை தரக்கூடியவர்களாக, நஷ்டத்தை அளிக்கக்கூடியவர்களாக உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். நாளை மறுமையில் நம்முடைய நண்பர்கள் நமக்கு பலனளிக்க வேண்டும் என்றால் முதல் அடிப்படை நிபந்தனை என்ன? அவர்களிடத்திலே இரையச்சம் இருக்க வேண்டும். இரையச்சம் உடைய தக்குவா உடையவர்களைத்தான் நம்முடைய நண்பர்களாக நம்முடைய தோழர்களாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இரையச்சம் இல்லாதவர்களை தக்குவா இல்லாதவர்களை நம்முடைய நண்பர்களாக நாம் தேர்ந்தெடுக்க கூடாது. காரணம் என்ன? அவர்கள் தவறான வழியிலே செல்வது மட்டுமல்லாமல் தன்னுடைய தோழர்களையும் அவர்கள் தவறான வழியிலே இழுத்து செல்லுவார்கள். அவர்கள் பல பாவங்களை செய்வார்கள், அதிலே தன்னுடைய நண்பனையும் அவர்கள் உட்படுத்தி விடுவார்கள், நண்பனையும் பாவத்தை செய்யுமாறு தூண்டுவார்கள். ஆகவே இரையச்சம் உடையவர்கள்தான் நம்முடைய தோழர்களாக இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் மற்றும் ஹதீஸினுடைய அடிப்படையில் நாம் பார்க்கலாம். அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் இரையச்சம் உடைய ஒரு தோழரை நேசித்தீர்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலே உங்களுடைய நட்பை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். இதா அஹப்பா அஹதுக்கும் அஹா, திருமீதியிலே வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களில் ஒருவர் தன்னுடைய நண்பரை நேசித்தால் அவர் அதனை அவருக்கு வெளிப்படுத்தட்டும், அறிவிக்கட்டும், நான் உங்களை நேசிக்கின்றேன். யாருக்காக நேசிக்க வேண்டும்? உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக அல்ல, அல்லது உலகத்தினுடைய இன்பத்திற்காக அல்ல, அல்லது அந்த நண்பனுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்காக அல்ல, மாறாக அல்லாஹ்விற்காக நேசிக்க வேண்டும். யாருக்காக நேசிக்க வேண்டும்? அல்லாஹ்விற்காக நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நாளை மறுமை நாளிலே ஏழு விதமான நபர்களுக்கு எந்த விதமான நிழலும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் நிழலை கொடுப்பான். அதிலே இரண்டு மனிதர்கள் யார்? வரஜுலானி தஹாப்பா ஃபில்லா, இரண்டு நண்பர்கள் அல்லாஹ்விற்காகவே நேசித்தவர்கள். இஜ்தமஅ அலை வதஃபர்ரகா அலை, அவர்கள் அல்லாஹ்வினுடைய அந்த நேசத்தின் மீதுதான் ஒன்று கூடினார்கள். அல்லாஹ்வினுடைய அந்த நேசத்தின் மீதே அவர்கள் பிரிந்து சென்றார்கள். இப்படிப்பட்ட இரண்டு நண்பர்களுக்கு, நேசித்த இரண்டு மக்களுக்கு நாளை மறுமை நாளிலே அரிஷினுடைய நிழல் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று ஒரு மனிதன் அல்லாஹ்விற்காக இன்னொரு மனிதனை நேசிக்கும் பொழுது அவன் ஈமானினுடைய சுவையை உணர்ந்து கொள்கின்றான், அவன் ஈமானினுடைய இனிமையை உணர்ந்து கொள்கின்றான், சுவைத்துக் கொள்கின்றான் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாம் ஹதீஸுகளிலே பார்க்கின்றோம். ஆக ஒரு மனிதனை நாம் நேசிப்பது, ஒரு நண்பனை நேசிப்பது என்பது யாருக்காக? அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்காக, இந்த உலகத்திற்காகவோ உலகத்தினுடைய இன்பத்திற்காகவோ இருக்கக்கூடாது என்பதை இந்த ஹதீஸுக்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அதே போன்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நண்பர்களையும் தீய நண்பர்களையும் தேர்வு செய்யக்கூடிய விஷயத்தில் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்து கூறுகின்றார்கள். அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் தன்னுடைய தோழனின் மார்க்கத்தில் தான் இருப்பான். ஃபல்யன்துர் அஹதுக்கும் மன் யுஹாலில், உங்களில் ஒருவர் யாரை நண்பராக ஆக்கிக் கொள்கின்றார் என்பதை பார்த்து கொள்ளட்டும். ஒரு மனிதனை எடை போட வேண்டும் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒழுக்கமுடையவன் என்பதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய நண்பனை பார்த்தால் போதும் இவன் இப்படிப்பட்டவன் என்பது தெரிந்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்திலே வழிமுறையில் தான் இருப்பான். உற்ற நண்பன் என்று வரும் பொழுது அவன் நன்மையை செய்தால் இவனும் நன்மையை செய்வான், அவன் தீயதை செய்தால் இவனும் தீயதை செய்வான் என்பது இங்கே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு நமக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். உங்களில் ஒருவர் யாரை தோழராக ஆக்கிக் கொள்கின்றார் என்பதை பார்த்து கொள்ளட்டும். நல்லவர்களை மட்டுமே நீங்கள் தோழர்களாக நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நல்லவர்களை உங்களுடைய நண்பர்களாக நீங்கள் ஆக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? தீயவர்களை உங்களுடைய நண்பர்களாக நீங்கள் ஆக்கும் பொழுது அதற்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்ன, தீமை என்ன என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தின் மூலமாக அழகாக எடுத்துச் சொல்லுகின்றார்கள். நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நல்ல நண்பனின் மூலமாக நீங்கள் பெறக்கூடிய நன்மை என்ன? தீய நண்பனின் மூலமாக நீங்கள் பெறக்கூடிய நஷ்டங்கள் என்ன? அதற்கு உதாரணம், நல்ல நண்பனுக்கு உதாரணம், உங்களில் ஒருவன் நறுமணத்தை வியாபாரம் செய்யக்கூடியவனை போன்றவன். நீங்கள் அப்படிப்பட்ட நபரிடத்திலே செல்லும் பொழுது அவனிடத்திலே நீங்கள் நறுமணத்தை பெற்றுக்கொள்ளலாம், நீங்கள் அவனிடத்திலே நறுமணத்தை வாங்கிக் கொள்ளலாம், அல்லது அந்த நறுமணத்தினுடைய வாடை உங்களுடைய ஆடையிலே இருக்கும். இது நல்ல நண்பனுக்கு உதாரணம். நல்ல நண்பனிடத்திலே நீங்கள் செல்லும் பொழுது நல்ல நண்பனை உங்களுடைய நல்லவர்களை உங்களுடைய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளும் பொழுது அவர்கள் தொழுகைக்கு சென்றால் நீங்களும் தொழுகைக்கு செல்லுவீர்கள், அவர்கள் உண்மையை பேசும் பொழுது நீங்களும் உண்மையாக நடந்து கொள்வீர்கள், அவர்கள் தான தர்மம் செய்யும் பொழுது நீங்களும் தான தர்மம் செய்வீர்கள். உங்களிடத்திலே ஏதேனும் தீமை இருந்தாலும் கூட உங்களுடைய நண்பனை பார்த்து நீங்கள் திருந்திக் கொள்வீர்கள், அல்லது உங்களுடைய நண்பன் உங்களை திருத்துவான். ஆக அவனிடமிருந்து நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள். இதற்கு மாற்றமாக தீய நண்பனுக்கு உதாரணம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இரும்பு பட்டறையிலே வேலை செய்யக்கூடிய கொள்ளனை போன்றவன். நீங்கள் அவனிடத்திலே சென்றால் அந்த தீப்பொறி உங்களுடைய ஆடையை பொசுக்கிவிடும். அப்படி இல்லை என்று சொன்னாலும் கூட அங்கிருக்கக்கூடிய துர்நாற்றம் உங்களுடைய ஆடையில் வீசும். தீயவர்களை உங்களுடைய நண்பர்களாக நீங்கள் ஆக்கும் பொழுது நீங்கள் தீயவர்களாக இல்லாவிட்டாலும் கூட அவர்களுடைய பண்புகள் உங்களுக்குள் பிரதிபலிக்கும், எதிரொலிக்கும் என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே நமக்கு எடுத்து கூறுகின்றார்கள் சகோதரர்களே. ஆக நல்ல நண்பர்களை நாம் தேர்ந்தெடுப்பதன் மூலமாகத்தான் மறுமை வெற்றி இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நண்பனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கான இன்னொரு வரைமுறையையும் இலக்கணத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகின்றது, ஐயஜுல ஸாயினா கைர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எங்களுடைய தோழர்களில் சிறந்தவர்கள் யார், எங்களுடைய நண்பர்களில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மன் தக்கரக்கும் பில்லாஹி ருயதுஹு, யாரை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்வினுடைய நினைவு உங்களுக்கு வருகின்றதோ, வஸாதக்கும் ஃபீ இல்மிக்கும் மன்திகுஹு, யாரிடத்திலே நீங்கள் பேசினால் உங்களுடைய மார்க்க கல்வி மார்க்கத்தினுடைய ஞானம் அதிகரிக்கின்றதோ, வதக்கரக்கும் பில் ஆகிரத்தி அமலுஹு, யாருடைய அமல் உங்களுக்கு மறுமையை நினைவூட்டுகின்றதோ அப்படிப்பட்டவன் தான் உங்களுடைய சிறந்த தோழன், சிறந்த நண்பன். அல்லாஹு அக்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான மூன்று இலக்கணத்தை எடுத்து சொல்லுகின்றார்கள். சிறந்த நண்பன் யார்? நாம் ஒருவருக்கு நண்பர்களாக இருக்கின்றோமா, அல்லது நமக்கு ஒருவர் நண்பராக இருக்கின்றாரா? இப்படிப்பட்ட இந்த மூன்று பண்புகளும் இருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும். முதலாவதாக அவனை பார்த்தாலே அல்லாஹ்வினுடைய நினைவு வர வேண்டும். அவனுடைய தோற்றத்திலே, அவனுடைய ஆடையிலே, அவனுடைய பார்வையிலே, அவனுடைய செயலில் அனைத்திலும் நாம் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய விதத்திலே அவனுடைய தோற்றம் இருக்க வேண்டும், அவனுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். இரண்டாவது, பேசினால் அவன் நல்லதை தான் பேசுவான், பேசினால் மார்க்கத்தை பற்றி பேசுவான். அப்படி பேசும் பொழுது உங்களுடைய இல்ம், உங்களுடைய கல்வி அதிகரிக்கும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, அவனுடைய செயல்பாடுகள் மறுமையை உங்களுக்கு நினைவூட்டும், அவனுடைய அமல் மறுமையை உங்களுக்கு நினைவூட்டும். இன்று நம்முடைய பெரும்பாலான நண்பர்களை எடுத்துக்கொண்டால் இந்த மூன்று பண்புமே இல்லை. இன்று எப்படி இருக்கின்றது? நம்முடைய நண்பர்களை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய நினைவு என்பது வருவது மிக மிக சிரமம். ஆனால் உலகத்தினுடைய பல்வேறு நபர்கள், சினிமா நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள், அல்லது இது போன்றவர்களுடைய நினைவுகள் தான் அவர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய பார்வைக்கு வருகின்றது. பெரும்பாலான நண்பர்களை இப்படித்தான் பார்க்கின்றோம். அவர்கள் பேசும் பொழுது மார்க்கத்தினுடைய ஞானம் அதிகரிப்பதில்லை, சினிமாவை பற்றிய ஞானம் அதிகரிக்கின்றது, பாவங்களை பற்றிய ஞானம் அதிகரிக்கின்றது. அவர்களுடைய செயல்பாடுகள் நமக்கு மறுமையை நினைவூட்டுவதில்லை, உலகத்தினுடைய இன்பங்களை தான் நினைவூட்டக்கூடியதாக இருக்கின்றது. உலகத்தினுடைய ஆசா பாசத்தை நினைவூட்டக்கூடியதாக இருக்கின்றது. உலகத்தினுடைய மோகம் நமக்கு அதிகமாக கூடியதாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட நண்பர்கள் நம்முடைய மறுமை வெற்றிக்கு பலன் அளிக்க மாட்டார்கள். நம்முடைய மறுமையை இவர்கள் தோற்கடித்து விடுவார்கள். மறுமையிலே நம்மை நஷ்டவாளிகளாக ஆக்கி விடுவார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக நாளை மறுமையினுடைய வெற்றிதான் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் எனும் பொழுது, நாம் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவதற்காக நல்ல நண்பர்களை இந்த உலகத்திலே தேர்ந்தெடுக்க வேண்டும் சகோதரர்களே. குறிப்பாக தனிமையிலே இருக்கக்கூடிய மக்கள், கேம்புகளிலே வேலை செய்யக்கூடியவர்கள், பல்வேறு கம்பெனிகளிலே வேலை செய்யக்கூடியவர்கள், தங்களுடைய குடும்பத்தாரை எல்லாம் விட்டுவிட்டு இங்கே தனிமையில் இருக்கக்கூடியவர்கள், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். அந்த நண்பர்கள் உங்களுக்கு அல்லாஹ்வை நினைவூட்டட்டும், அல்லாஹ்வினுடைய அச்சத்தை உங்களுக்கு ஏற்படுத்தட்டும். உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வினுடைய பயம் சிறிது நீங்கியது என்றால் உடனடியாக தக்வாவை அவர்கள் உங்களுக்கு ஊட்டட்டும். நீங்கள் தவறை செய்தால் உடனடியாக அந்த தவறை உங்களுக்கு திருத்தட்டும். நீங்கள் ஏதேனும் பாவமான காரியத்தை செய்தால் அந்த பாவத்திலிருந்தும் உங்களை தடுக்கட்டும். உலகத்தினுடைய மோகம் உங்களுக்கு அதிகமாகும் பொழுது அந்த நண்பன் உங்களுக்கு மறுமையை நினைவூட்டட்டும். இப்படிப்பட்டவர்களை நீங்கள் நண்பர்களாக தேர்ந்தெடுங்கள். நாமும் இப்படிப்பட்ட நண்பர்களாக பிறருக்கு இருக்க வேண்டும் சகோதரர்கள். இதன் மூலமாகவே நமக்கு வெற்றி இருக்கின்றது. இதன் மூலமாகவே அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் இருக்கின்றது. நாளை மறுமை நாளிலே நண்பர்களுடைய பங்கு என்பது மிகப்பெரிய பங்கு. எப்படி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் என்று சொல்லுகின்றானோ அதே போன்று நண்பர்களையும் குறிப்பாக சொல்லுகின்றான். நாளை மறுமை நாளிலே நண்பர்கள் ஒருவரை ஒருவர் விசாரிக்க மாட்டார்கள், திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். ஒருவருக்கொருவர் இந்த உலகத்திலே உற்ற தோழர்களாக இருந்தவர்கள் எல்லாம் அங்கே பகைவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்யும் பொழுது, அங்கே பகைவர்களாக இல்லாமல் தக்வா உடையவர்கள் நமக்கு பலனளிக்கக்கூடியவர்களான நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சலஃபுக்கள், நம்முடைய நல்ல முன்னோர்கள் நல்ல நண்பனிடத்திலே இருக்கக்கூடிய ஐந்து பண்புகளை எடுத்துச் சொல்லுகின்றார்கள். முதலாவது, அவன் அறிவுடையவனாக புத்தியுள்ளவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நல்ல ஒழுக்கமுடையவனாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அவன் தீயவனாக இருக்கக்கூடாது. நான்காவதாக, பிதஅத்துக்களை செய்யக்கூடியவனாக, மார்க்கம் என்ற பெயரிலே மார்க்கத்தில் கற்றுத்தரப்படாத பிதஅத்துக்களை செய்யக்கூடியவனாக அவன் இருக்கக்கூடாது. ஐந்தாவது, இந்த உலகத்தின் மீது மோகம் உடையவனாக அவன் இருக்கக்கூடாது. ஏன் அவன் அறிவுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அதுதான் நாம் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் அமல் செய்வதற்கான அடிப்படை அடித்தளம். யார் புத்தி சுவாதீனம் உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ, யாருக்கு அறிவில்லையோ குறையுள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை விட்டும் பேனா எடுக்கப்பட்டு விட்டது. மறுமையிலே அவர்கள் கேள்வி கேட்கப்பட மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று சில நேரங்களில் இப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு ஏதேனும் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர்களுடைய அறிவு குறைவாக இருப்பதன் காரணமாக நமக்கு தீங்கையும் ஏற்படுத்தி விடலாம். இரண்டாவதாக, நல்ல ஒழுக்கம். நல்ல ஒழுக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமான ஒன்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகின்றான், இன்னக லஅலா குலுக்கின் அதீம், நபியே நிச்சயமாக நீங்கள் மிக உயர்ந்த நற்குணத்திலே இருக்கின்றீர்கள். ஆக நற்பண்புகள் உடையவர்களைத்தான் நம்முடைய தோழர்களாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். யாரிடத்திலே நல்ல ஒழுக்கம் இல்லையோ, தீய ஒழுக்கம் இருக்கின்றதோ அவர்களை நாம் நண்பர்களாக ஆக்கிக் கொள்வதன் மூலமாக இந்த உலகத்திலும் நமக்கு நஷ்டம் ஏற்படும், மறுமையிலும் நஷ்டம் ஏற்படும். மூன்றாவது, தீயவனாக இருக்கக்கூடாது. அவன் அல்லாஹ்விற்கு பயந்தவனாக நல்லவனாக இருக்க வேண்டும். தீயவன் உங்களை தீய பாதையில் தான் அழைத்து செல்லுவான் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. நான்காவதாக, பிதாத்துக்களை செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடாது. பிதாத் என்பது மார்க்கத்திலே கடுமையாக நமக்கு எச்சரிக்கப்பட்ட பாவம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஜுமாவிலும் ஓதுவார்கள், குல்லு முஹ்தஸத்தின் பிதா, ஒவ்வொரு புதுமையும் பிதாத்தாகும், வகுல்லு பிதாத்தின் தலாலா, ஒவ்வொரு பிதாத்தும் வழியேடாகும், வகுல்லு தலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழியேடும் நரகத்திற்குத்தான் இழுத்துச் செல்லும். ஆக நாம் பிதாத்தை செய்யக்கூடியவர்களை நம்முடைய தோழர்களாக ஆக்கிக் கொண்டோம் என்றால், ஒன்று, அவர்களை போன்று நாமும் பிதாத் செய்வோம், இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய பிதாத்துக்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிதாத்துக்களை செய்யக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதையும் தடை செய்து இருக்கின்றார்கள். நாளை மறுமை நாளிலே கௌசர் தடாகத்தில் தண்ணீர் புகட்டப்படும் பொழுது முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை கொடுக்கும் பொழுது, அங்கே இந்த உலகத்தில் பிதஅத்தான காரியங்களை செய்தவர்கள் தடுக்கப்படுவார்கள், அவர்களுக்கு அந்த தடாகத்தில் இருந்து தண்ணீர் புகட்டப்பட மாட்டாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இங்கிருந்து தூரமாகி விடுங்கள், என்னுடைய மார்க்கத்திலே எவர்கள் புதுமையை ஏற்படுத்தி விட்டீர்களோ அப்படிப்பட்ட நீங்கள் தூரமாகி விடுங்கள் என்று அவர்களை அப்புறப்படுத்துவார்கள் என்பதையும் ஹதீஸ் நாம் அனைவரும் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆக நம்முடைய நண்பன் பிதாத் செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடாது. அதே போன்று நம்முடைய நண்பன் எந்த விதத்திலும் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடியவனாக, உலகத்தினுடைய மோகம் உடையவனாக இருக்கக்கூடாது. உலகத்தினுடைய மோகம் இருந்தது என்று சொன்னால் மார்க்கம் அங்கே அடிபட்டு போகும். நாம் சம்பாதிக்க வேண்டும். எப்படி அவன் நம்மை மோட்டிவேட் செய்வான்? இங்கே நாம் வந்த நோக்கம் என்ன? சம்பாதிப்பது தான். குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்திருக்கின்றோம், சம்பாதிப்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஆகவே நீ தொழுகைக்கு சென்றால் அல்லது மார்க்க நிகழ்ச்சிகளுக்கு சென்றால் எப்படி நீ சம்பாதிக்க முடியும்? அதே போன்று தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீயே உன்னுடைய குடும்பத்திற்காக கஷ்டப்படுகின்றாய், இப்படிப்பட்ட நேரத்தில் இருப்பதை நீ கொடுத்து விட்டால் நீ என்ன செய்வாய் என்று அவன் நம்மை உலகத்தினுடைய மோகத்தை தான் அதிகப்படுத்துவான ஒழிய மறுமையினுடைய வெற்றிக்காக அவன் நமக்கு முயற்சி செய்ய மாட்டான். ஆகவே அவன் உலகத்தின் மீது மோகம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இதிலே இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். உற்ற தோழர்களாக நண்பர்களாக நாம் யாரை ஆக்குகின்றோமோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட பண்புகள் இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் மற்றும் ஹதீஸினுடைய அடிப்படையிலே பார்த்தோம். இது அல்லாமல் நாம் பிற மக்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக முஸ்லிம் அல்லாதவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நமக்கு ஆழமான நட்பு இல்லாவிட்டாலும், உற்ற தோழர்களாக இல்லாவிட்டாலும், மற்றவர்கள் நம்முடைய நண்பர்களாக அல்ல நெருங்கிய தோழர்களாக இல்லாமல் சாதாரணமாக நம்மிடத்திலே நட்புறவு வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக முஸ்லிம் அல்லாதவர்களோடு நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சொல், நம்முடைய செயல் அனைத்தும் அவர்களை மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய கடமைகள் இல்லை, அவர்களுக்கு தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, இன்னவர கடமைகள் இல்லை. அதற்காக நாமும் அவர்களை போன்று எந்த கடமையும் இல்லாதவர்களை போன்று நம்மை நினைத்துவிடக் கூடாது. நம்முடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு அப்படி அதனை உறுதி செய்யவும் கூடாது. நாம் நம்முடைய நடத்தையின் மூலமாக, நம்முடைய நற்பண்புகளின் மூலமாக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக பிரதிபலிக்க வேண்டும். இரண்டாவதாக, வெறுமனே செயல்கள் மட்டுமே ஒருவனுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவதற்கு ஆணிவேராக இருக்கார். அப்படி இருந்தால் அபூஜஹல், அபூலஹப் போன்றவர்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்பாட்டை தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பார்த்தவர்கள். அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்பாட்டை பார்த்து இஸ்லாத்திற்கு வரவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு அழைப்பையும் கொடுத்தார்கள். நம்முடைய நாவினால் யாரெல்லாம் நம்முடன் பழகுகின்றார்களோ, நம்முடைய நண்பர்களாக இருக்கின்றார்களோ, ரூம்மேட்டாக இருக்கின்றார்களோ, நம்முடைய கம்பெனிகளிலே வேலை செய்கின்றார்களோ, அல்லது நம்முடைய நண்பர்களுடைய நண்பர்களாக இருக்கின்றார்களோ, இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் உண்மையாலுமே நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய இந்த மார்க்கத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இது தோழமையினுடைய நட்பினுடைய கடமையாக இருக்கின்றது. நாம் எடுத்து சொல்லவில்லை என்று சொன்னால் மறுமையிலே அப்படிப்பட்ட நண்பர்களை அவர்கள் குற்றம் பிடிப்பார்கள். யா அல்லாஹ், இவன் என்னுடைய நண்பன், என்னுடைய தோழன், உலகத்திலே முஸ்லிமாக வாழ்ந்தான், எனக்கு உன்னுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லவில்லை என்று அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு விட்டால் நிச்சயமாக நாம் மறுமையிலே நஷ்டமடைவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த உலகத்திலே நட்பை வழங்கி இருக்கின்றான், நட்புறவு கொடுத்திருக்கின்றான், தோழமை உறவுகளை கொடுத்திருக்கின்றான், நட்பு வட்டாரங்கள் நமக்கு இருக்கின்றன. அந்த நண்பர்கள், அந்த நட்பு வட்டாரம் நன்மையானதாக நல்லவர்களாக நமக்கு இருக்க வேண்டும். யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை தெரியாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் சிறந்த நண்பர்களாக இருப்பதற்காக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தின் பக்கம் அவர்களை அழைக்க வேண்டும். நம்முடைய செயலாலும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் சிறந்த நண்பர்களாகவும் நம் அனைவருக்கும் சிறந்த நண்பர்களையும் வழங்குவானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இம்மை மறுமையினுடைய வெற்றியை தந்தருள்வானாக. ஆமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அதலி வல் இஹ்ஸான் வ ஈதா இதில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தஃக்கரூன். உதுகுருல்லாஹ யஸ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிபு லக்கும் வலதுகுருல்லாஹ تعالى أعز وأجل وأتم وأكبر.